வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICTSன் மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி டி புவனேஸ்வரி அவர்கள் குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் முக்கியத்துவம் குறித்தும் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம் வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பாதுகாப்பாக பார்த்து குழந்தைகளுக்கு வேணுங்கிறத ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து என்ன மாதிரிலாம் வளர்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். இதே வந்து அரசு வந்து நம்ம ஒரு குழந்தைக்கான ரெண்டு குழந்தைகளும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக செய்கிறோம். இதே வந்து நம்ம வந்து அரசு வந்து குழந்தைகளை வந்து வளர்க்குற விதமாக இருக்கட்டும், இது வளர்க்குறதோடு இல்லாமல் முதல் விஷயம் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் இருக்கணும் அவங்களுக்கான பல விவரங்களை, இதோடு இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு குழந்தைய வந்து வளர்ப்பு முறையிலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தும் கொடுத்து கல்விக்கான அடிப்படையான ஒரு விஷயங்களையும் வந்து சொல்லிக் கொடுக்குற பல தகவல்களையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி வந்து நம்மளுடைய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற வகையில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாவட்ட திட்ட அலுவலர் வந்து இதை பற்றி விரிவான வகையில் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐசிடிஎஸ் திட்டத்தோட மாவட்ட திட்ட அலுவலர் புவனேஸ்வர் பேசுகிறேன், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பேசுகிறேன்.
மேடம், இப்போ வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன பிரிவுகளாக இருக்குது, அதை வந்து மக்களுக்கு பயன்படும் விதமான செயல்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
இந்த ஐசிடிஎஸ் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 1799 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டுருக்கு. அனைத்து கிராமத்துலேயுமே அங்கன்வாடி மையம் கண்டிப்பாக இருக்கும், அப்படி இல்லாத ஒரு கிராமமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நேரடியாக ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து 11,033 கர்ப்பிணி பெண்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் மூலமாக மாதந்தோறும் அவங்களுக்கு வந்து இணையுணவு திட்டத்தின் கீழே வந்து சத்து மாவு அளிக்கப்படுகிறது. இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் இல்லை 25 நாளுக்கு உரிய மாவு வந்து நாங்கள் ஒரு ட்ரை ரேஷனாக ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 165 கிராம் மாவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 1ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் அவங்களுக்கு நம்ம மாவு கொடுக்குறோம். இது ஒட்டுமொத்தமாக ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோ மாவு நம்ம கொடுக்குறோம். இது அவங்க தினசரி 165 கிராம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மாவை அவங்களுக்கு பிடிச்ச விதமாக கஞ்சியாக கொடுக்கட்டையா பணியாரமாக தோசையாக எப்படி வேணால் அதை அவங்க சாப்பிடணும். நாங்கள் வெறும் மாவாக கொடுக்குறோம், அவங்க எப்படி வேணால் அதை வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, 6 வகையான உணவுப் பொருள் சேர்க்குறோம், 12 வகையான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது. அது அவங்களுக்கு வந்து கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ரொம்ப பெரிய வாய்ப்பாக இது அமையும்.
மேடம், இப்போ இந்த சத்துமாவு வந்து ஊட்டச்சத்துக்கான வகையில் வந்து கொடுக்குறதா சொன்னீங்க, அவங்க வந்து இதை வந்து வாங்கக்கூடிய முறைகள் என்ன, ஏதேனும் ஆவணங்கள் எதுவும் கொடுக்கணுமா, எப்படி வந்து தொடர்பு கொள்ளணும், அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
ஒரு பெண் அவங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சிட்டாலே அடுத்த நாளே அவங்க அங்கன்வாடி மையத்தில் போய் பதிவு பண்ணணும். வேறு எதுவும் வேணால் அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பதிவு பண்ணினாங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்தே அவங்களுக்கு வந்து நாங்கள் சத்துமாவு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் குறைஞ்சபட்சம் 10 கிலோ எடை கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சத்துமாவு கொடுக்குறோம். அடுத்தது எந்த ஒரு கர்ப்பிணிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரத்த சோகையை தடுக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரியும் இந்த சத்து மாவு அமைஞ்சிருக்கும். கூடுதலாக அவங்க வந்து இரத்த சோகையை பாதிக்காமல் இருக்கணும், ஏன்னா பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து இரும்புச்சத்து மாத்திரை கொடுக்குறாங்க. அப்படியும் தாண்டி அவங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் அவங்களோட ஊட்டச்சத்து நிலையை வந்து அங்கன்வாடி பணியாளரும் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சுகாதார சேவையில் ரெண்டு பேருமே அவங்களோட ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பிரசவம் நடைபெறதற்கும் ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க.
ஆனால் இப்போ இது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் வந்து என்ன மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு அவங்களோட பால்வாடி மூலயமா வந்து சொல்கிறீங்க?
இப்போது ஒவ்வொரு கர்ப்பிணிக்கும் நான் சொன்னேன், கர்ப்பம் தரித்த நாள்லேருந்து அவங்களுக்கு பிரசவம் ஆகிறதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலம் வந்து 270 நாட்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 10 கிலோ எடை கூடணும். அவங்களுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயே அவங்களோட ஹீமோக்ளோபின்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 12 கிராம் இருக்கணும். அப்படி குறைவாக இருக்கும்போது அவங்க இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவு பொருள் எதுன்றதெல்லாம் பார்த்து அவங்க அந்த உணவை முறையாக எடுத்துக்கணும். இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவுன்னு சொல்லும்போது நம்ம தானியங்களை கேழ்வரகு சொல்லுவோம், அடுத்து வந்து எல்லா வகையான கீரை வகைகளையுமே இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும். சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து கொள்ளும்போதும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும். சிவப்பு அவலில் நிறையா இரும்புச்சத்து இருக்கும். இந்த மாதிரி இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவெல்லாம் எதுன்றதை நம்ம கூடுதலாக எடுத்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவை நம்ம சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது, அது உடம்புல போய் உட்கரகிக்கிறதுக்கு வைட்டமின் சிங்கிற சத்தும் தேவைப்படும். ஸோ அதோட சேர்த்து இப்போ ஒரு கீரை செய்கிறோம்னா ஒரு தக்காளியை போட்டு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடணும் அப்படிங்கிற சின்ன சின்ன தகவலெல்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அங்கனவாடி பணியாளர் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம். இதையும் தாண்டி ஒரு ஹை ரிஸ்க் மாதிரி வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் வந்து அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வந்து ஒரு ஜூம் லிங்க் மூலமாக அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு வகை எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்ற தகவலாம் சொல்கிறாங்க. இது கூட விகேச்சன் கொடுக்கக்கூடிய இரும்புச்சத்து மாத்திரையே அவங்க முறையாக சாப்பிட்றாங்களா டெய்லி சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறதையும் அங்கன்வாடி பணியாளர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர சொன்னேன். கர்ப்ப காலத்தில் வந்து 10 கிலோ எடை கூடணும்னு சொன்னேன், அது உடனே அப்படி ஏறிடாது. நீங்கள் வந்து யூஸ்வலாக எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதை விட கூடுதலாக சாப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 10 கிலோ எடை கூடும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேலாம் நீங்கள் 6 இட்லி 7 இட்லி சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்காக சாப்பிட்றது இல்லாமல் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்காகவும் நீங்கள் கூடுதலாக சாப்பிடணும். அதே போல் கூடுதலாக சாப்பிட்டா வெயிட் ஏறும்லாம் சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியாகலாம் சாப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எடை கூடும்போது தான் உங்களுக்கு வந்து 3 கிலோ எடையுள்ள இயல்பான எடையுள்ள குழந்தை பிறக்கும். ஸோ அந்த உங்களுடைய எடை கூடுறது வந்து உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதால உங்களுடைய உணவுகளில் வந்து ரொம்ப அவசியமாக நீங்கள் ரொம்ப கவனம் கொள்ளணும். அடுத்தது அப்புறம் சிலர்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம வேலை செய்யக்கூடாது, வேலை செஞ்சால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அதுவும் அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. ரொம்ப வெயிட்டான கனமான பொருளை தான் தூக்கக்கூடாது வழியே, மற்றபடி சாதாரணமாக நீங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் வேலைகளை செய்யலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம் பண்ணணும், வாக்கிங் டெய்லி கொஞ்சமாவது வாக்கிங் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எளிய உடற்பயிற்சியெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அடுத்தது அங்கன்வாடி மையத்தில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வெறுமனே மாவாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு ட்ரை ரேஷனாக கொடுக்குறோம். எப்படி வந்து ரேஷனில் ஒரு அரிசி கொடுக்குறாங்களோ அதுமாதிரி நாங்கள் மாவாக கொடுக்குறோம். அந்த மாவில் நீங்கள் கொழுக்கட்டை 105 கிராம் மாவு அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டு டம்ளரில் கிட்டத்தட்ட 2 டம்ளர் மாவு வரும். அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பசஞ்சு ஒரு கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை கஞ்சியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கிண்டி கஞ்சியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூன்றாவதாக பணியாரம் செய்யலாம், கொஞ்சம் மாவை கெட்டியாக ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை அதுக்கு அந்த மாவுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பக்கோடா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது எப்படி செஞ்சால் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் அந்த மாவில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாவு சாப்பிட்றதோட வீட்டிலையே நீங்கள் வந்து தினசரி ஒரு முட்டை, கட்டாயமாக ஒரு கீரை, பால், முடிஞ்சால் இறைச்சி, இறைச்சியில் இருக்கக்கூடிய இல்லை ஈரல் பகுதியும் அந்த சுவரொட்டின்னு சொல்லுவோம், இந்த அந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது 100% உடம்புல அவங்க உடம்புல அப்படி அப்சார்ப் ஆகும் அப்படிங்கிறக்காக யாருக்கெல்லாம் ரத்த சோகையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி நான் இறைச்சி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரத்த சோகை வந்து சரியாகி ஒரு பாதுகாப்பான பிரசவம் ஏற்படுறதுக்கு நிறைய வழி இருக்குது.
மேடம், இப்போ அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அவங்க எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கணும், அவங்க எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் வந்து சொன்னீங்க. அதே போல் இப்போ குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு அப்படிங்கிறப்போ இளம் குழந்தை, அதாவது பச்சிளம் குழந்தை, அவங்களுடைய பராமரிப்பு எப்படி பண்ணணும், அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி பற்றி அதை பற்றி எதுவும் இருக்கா தகவல் சொல்லுங்களேன்.
பிறந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய உணவுன்னு பார்த்தா அது அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தாய்ப்பால், அதுக்கு பேர் சீம்பல்னு சொல்லுவோம். முதல் பிரசவித்த தாய்க்கு வந்து முதல் 3 நாட்களுக்கு வரக்கூடிய பால் வந்து சீம்பல். அந்த பால் வந்து ஒரு திக்கான பாலாக இருக்கும், அதில் வந்து ரொம்ப அதிகமான இம்யூனோக்ளோபின் இருக்கும், அதாவது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இம்யூனோக்ளோபின் அந்த பாலில் நிறைய இருக்கிறதால கட்டாயமாக அந்த சீம்பாலை அவசியம் நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்தது இதுக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு டெலிவரி ஆன ஒரு அம்மா வந்து நான் அவங்க நார்மல் டெலிவரி இருக்கலாம் இல்லை சிசேரன் டெலிவரியாக இருக்கலாம், அதுக்கு அவங்க கூட யார் இருக்காங்களோ அட்டனர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து அவங்க அந்த சீமால் கொடுக்க வைக்கிறத நீங்கள் கொஞ்சம் என்ஷோர் பண்ணிக்கணும். அடுத்தது முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர தண்ணி கூட கொடுக்க தேவையே இல்லை, அவசியமே ஏற்படாது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த மாதிரி எளிய நடைமுறை இருக்குது குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும், எதை அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே அங்கன்வாடி பணியாளருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நிறைய தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சரியாக வரல அப்படின்வாங்க, தாய்ப்பால் சுத்தமாக வரலன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த குழந்தையை தூக்கி பிடிச்சிருக்க விதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு அம்மா வந்து எப்படி உட்காந்துருக்காங்க இப்படிலாம் சில டெக்னிக்கலெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தைய வந்து அம்மா வந்து கையை ஃபோல்டு பண்ணி கையை வந்து தலையை வந்து மேலேயும் அவங்களுடைய உள்ளங்கை வந்து குழந்தையோட பட்டைசை பிடிச்ச மாதிரி இருக்கணும், இதுதான் சரியான பொசிஷன் சொல்லுவோம். அதுமாதிரி குழந்தை எப்படி வாய் திறந்துருக்கணும், அதோட மூக்கு எங்கே இருக்கணும், அதோட தாடை எங்கே இருக்கணும், இப்படியெல்லாம் அதோட பொசிஷன் அட்டாச்மெண்ட் எல்லாம் சரியாக இருந்தால் தான் குழந்தைக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்டும்போது ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய ஒரு சைடு மரபத்தில் பால் ஊட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது ஃபோர் மில்க்னு சொல்லுவோம். ஃபோர் மில்கில் வந்து ரொம்ப 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 டைல்யூட்டட் மில்க் தான் வரும். ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி கூட அம்மா கிட்டேருந்தே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு டைல்யூட்டட் மில்க் தான் வரும், இதுக்கு பேர் ஃபோர் மில்க்னு பேர். ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய மில்க் பேர் வந்து ஹைண்ட் மில்க், பின்பால் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு நல்ல திக்கான பாலாக வரும், எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பால் வந்து ஹைண்ட் மில்காக இருக்கும். ஸோ அவங்க ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்ணும்போதும் மினிமம் 15 to 20 minutes வந்து ஒரு பிரஸ்டில் ஃபீட் பண்ணணும், அப்போ தான் அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் கிடைக்கும். அதே போல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 தடவையாவது குழந்தைக்கு பால் ஊட்டிருக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் குழந்தை தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி 2 முறையாவது தாய்ப்பால் ஊட்டணும். இந்த தாய்ப்பால் ஊட்டும்போது இன்னும் வேறு சிக்கல், ரெட்டை குழந்தை பிறந்தால் எப்படி ஊட்டுறது, இல்லை அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக சாப்பிடணுமா, இப்படிலாம் நிறைய கேள்வி எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பிரத்யேகமாக இதுக்காக நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை, நிறைய சாப்பிடணும் அவ்வளோதான். உங்கள் வீட்டு சாப்பாடு என்ன சாப்பிடணுமோ அந்த சரிவிகித உணவு, காய் கீரை பழங்கள் முட்டை பால் இந்த மாதிரி தானியங்கள் பருப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு உணவு தான் சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். இந்த சரிவிகித உணவை கூடுதலாக சாப்பிடணும். அது கூட என்ன பண்ணணும்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், இவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ சத்துக்கள் சாப்பிட்றீங்களோ, எவ்வளோ நிறைஞ்ச சத்துக்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்ச பால் அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்ருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தாய்ப்பால் வரல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்களும் ஒரு காரணமாக இருக்கும். என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் தான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருந்து நீங்கள் தாய்ப்பால் ஊட்டும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் அந்த இடத்துல நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது. என் குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நெகட்டிவ் தாட். அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு குழந்தைய ஃபீட் பண்ணாலும் பால் உற்பத்தி வராது. ஸோ எப்பயுமே மைண்டை வந்து ரொம்ப கிளியர் மைண்டாக வச்சுக்கோங்க. அமைதியான சூழ்நிலையில் குழந்தைய மட்டுமே நினச்சிக்கினாலே மில்க் செக்ரேஷன் தானாக வரும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் அடிப்படையாக இந்த மனசில் நீங்கள் எல்லா தாய்மார்களும் வச்சுக்கணும். குழந்தைக்கு வந்து முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கக்கூட அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்போது சில தாய்மார்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, அந்த எண்ணம் இல்லை ஒரு பிஹேவியரே இருக்குது, அவங்களுடைய மூதாதையர் செஞ்ச மாதிரி அந்த அப்போல்லாம் ரொம்ப மருத்துவ வசதி இல்லாத காலத்துலலாம் நிறைய உரம் மருந்து அரைச்சி ஊற்றுறது அப்படின்ற மாதிரி சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அது எதுவுமே இப்போ அவசியமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிச்சு. இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி பழைய இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் தேவையே இல்லை, தேவைப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தீங்கு தான் கொடுக்குது. இப்போ உரம் மருந்து உரைச்சி ஊற்றுறேன்னா அந்த குழந்தைக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிறது, வயிற்றில் ஒரு தொற்று வியாதி மாதிரி ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கம் தேவையில்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், பவுடர் போடவே போடாதீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஒரு சின்ன நுரையீரலில் வந்து பாதிச்சு அந்த குழந்தை மூச்சுத்தனல் ஏற்பட்டு அப்படியே தூக்கிட்டு வரும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஸோ பவுடர்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு தேவை அந்த குழந்தைக்கு அந்த மடிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் தொட்டு வச்சிங்கன்னா நீங்கள் போதும், அதே போதும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சாம்பிராணி போட அவசியமே கிடையாது, போடவே போடாதீங்க. நீங்கள் வந்து பர்சனல் ஹைஜீனை வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பர்சனல் ஹைஜீன் தன் சுத்தத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கனாலே போதும், நீங்கள் சாம்பிராணி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குழந்தையோட நுரையீரலை பாதிக்க தான் செய்யும். அதே போல் குளிப்பாட்டும் போது நான் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப தண்ணி சுட சுட ஊற்றுறாங்க, அவசியமே கிடையாது. ரொம்ப மயிலில் நம்ம ஊற்றுனா நம்ம தாங்குவோமா, நம்ம ஸ்கின் தாங்காது. அதுபோல் தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப மெதுவாக ரொம்ப லேசான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றுங்க. ரொம்ப இந்த கையை முறிச்சு காலை முறிச்சு தலைகளை தூக்கி இந்த மாதிரி ப்ரொசீஜரை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க குழந்தைங்க நம்மளை நம்பி பிறந்த இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும், அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம கிட்ட. ஸோ அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுல வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண வேணாம், நார்மலாக குளிப்பாட்டினா போதும், குழந்தை நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இந்த பெரிய பெரிய பொட்டெல்லாம் வைக்காதீங்க. உங்களுக்கு திசைக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கோங்க, அது கூட அவசியம் இல்லை. இதுமாதிரி பெரிய பொட்டு அது இதெல்லாமே குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக தான் கொடுக்குது இப்போதைக்கு. ஸோ இதுவும் தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய மருத்துவர் சொன்னால் மட்டும் கொடுங்க. அது தவிர வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். முக்கியமாக இந்த குழந்தை தூங்குறதுக்காக ஒரு கிரேப் வாட்டர் கொடுக்கறது, குழந்தைக்கு சிரிக்கணுன்றக்காக ஒரு மருந்து ஊற்றுறது, இந்த ப்ரொசீஜர் எதுவுமே தேவையில்லை. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு நடந்தீங்கன்னா போதும்.
மேடம், இப்போ வந்து இந்த அங்கன்வாடி மையம் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான இருக்கணும், உணவு எப்படி கொடுக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிற விதமாக சொன்னீங்க. அடுத்து வந்து பிரசவ காலம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அதை பச்சையிலும் குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பால் ஊட்டுறதுலேருந்து அதோட முக்கியத்துவம் இருந்து அவங்க எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னீங்க. அடுத்து வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது ஒரு வயசுக்கு மேலே வந்து அங்கன்வாடி மையத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னென்னலாம் செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது அதோடய 6 வயதுக்குள்ளே 80% மூளை வளர்ச்சி முடிவடையுது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அதோடய மூளை வளர்ச்சியை வந்து தூண்டுதல் பண்ணக்கூடிய, மூளை வளர்ச்சியை வந்து டெவலப் பண்ணக்கூடிய வகையில் அதோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம எவ்வளோ டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தை வந்து அதோடய ஐக்யூ லெவல் அதிகமாகும். ஸோ அதுக்காகவே அரசாங்கத்தில் வந்து ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு 2013 போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணிவிட்டு எல்லா அங்கன்வாடி பணியாளருக்கும் அந்த இசிசி ட்ரைனிங் கொடுத்து அவங்க இந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பாடம் நடத்தணும் அப்படின்றத ஒரு பாடத்திட்டம் வடிவமைத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கணும், அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 5 வகையான டெவலப்மெண்ட்ஸும் கிடைக்கணும். மொழி வளர்ச்சி கிடைக்கணும், அறிவு வளர்ச்சி கிடைக்கணும், அடுத்து வந்து சமூக வளர்ச்சி கிடைக்கணும், அடுத்து வந்து உடல் வளர்ச்சி கிடைக்கணும், அப்புறம் வந்து மன எழுச்சி வளர்ச்சி இப்படின்ற ஒரு 5 வகையான வளர்ச்சியும் பேஸ் பண்ணி அந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நெறியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு மாரல் ஸ்டோரிஸோட, ஆக்ஷன் சாங்ஸோட, நிறைய இந்த நம்பர் கான்செப்ட், சயின்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு பாடத்திட்டம் வந்து அமைச்சு அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்கோம். இந்த இசிசி பாலிசி படி ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு 4 மணி நேரமாவது அந்த பாடத்திட்டம் கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய ஐக்யூ லெவல் அதிகமாகும், அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக இருக்கிறப்ப இந்த வாய்ப்பை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இசிசி பாலிசி சொல்லுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டீச்சர்ஸுமே பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே அந்த குழந்தைங்களை 9:30 கொண்டு போய் அங்கன்வாடி மையத்தில் நீங்களே கொண்டு போய் விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 9:30 அங்கே நாங்கள் எல்லா அங்கன்வாடி மையத்துக்கும் ஒரு 14 வகையான விளையாட்டு உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் குழந்தைங்க எடுத்து விளையாடும் போது அவங்களுடைய ஃபைன் மசில்ஸ்லாம் டெவலப் ஆகும், அதாவது கண்ணும் கையும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கும். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் அந்த ஃபைன் மசில்ஸ், விரலில் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபைன் மசில்ஸ் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி நிறைய ப்ளே மெட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் உங்கள் குழந்தைங்களை பயன்படுத்தி அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணுன்றத இந்த டைமில் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இது கூடவே இந்த குழந்தைங்களுக்கு வந்து முன்பருவ கல்வி கொடுக்கறதோட மதியம் 12 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு வந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் கொடுப்போம், ஒரு கொழுக்கட்டை கொடுப்போம். அதே போல் லஞ்ச் டைமில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியில் சாப்பாடு கொடுத்துருவோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து மதிய உணவோடு சேர்த்து அப்போ திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்துருவோம், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா காய்கறி போட்ட கலவை சாதம், புதன்கிழமைனா வெஜிடபிள் புலாவ், வியாழக்கிழமையானால் அவங்களுக்கு வந்து லெமன் ரைஸ், ஃப்ரைடே ஆனால் பருப்பு சாதம். இதில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 3 நாள் இந்த சாதத்தோட முட்டை கொடுத்துருவோம், ஒரு நாள் சுண்டல் கொடுப்போம், ஒரு நாள் உருளைக்கிழங்கு கொடுப்போம். இது தவிர சனிக்கிழமையும் இந்த வெஜிடபிள் கலவை சாதம் கொடுப்போம். ஸோ இதை வந்து இந்த குழந்தைங்க அவங்க வந்து ஒரு அந்த உணவு எடுத்துக்கிற மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். 2 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து நடைபெறக்கூடிய இந்த முறைசார முன்புற கல்வியில் குழந்தைங்க பங்கேற்பதன் மூலமாக அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகிறதோட அவங்களுக்கு அளிக்கப்படும் மதிய உணவு திட்டத்தின் மூலமாகவும் அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் விதமாக அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. குழந்தைகளுக்கு இவ்வாறு பல்வேறு திட்டங்களை வகுத்ததோடு இக்குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு மாதமும் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுடைய எடை மற்றும் உயரம், இது வந்து அங்கன்வாடி பணியாளரால் அவங்களுடைய எடை வந்து கணக்கிடப்படுகிறது. இப்போ அவங்களோட வளர்ச்சி வந்து சரியான விதத்தில் இருக்குதா அப்படிங்கிறத அந்த கிராஃப் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அவங்களோட உயரம், வயதுக்கேற்ற உயரம் இருக்கணும், வயதுக்கேற்ற எடை இருக்கணும், உயரத்திற்கேற்றவாறு அவங்களுக்கு வந்து சதைப்பிடிப்பு இருக்கணும். இது மூணுமே வந்து அங்கன்வாடி பணியாளர் ஒவ்வொரு மாதமும் இதை வந்து அசஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தையுடைய ஹைட்டு வெயிட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை நார்மலாக இருக்கா, இல்லை கொஞ்சம் ஹைட்டு வெயிட் கம்மியாக இருக்குது, இல்லை எடை குறைவாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்போ கூடுதலாக உணவு கொடுக்கணும். 3 வேளை உணவு கொடுத்துருந்தீங்கன்னா இனிமேல் 5 வேளை உணவு கொடுக்கணும். இந்த மாதிரி கூடுதல் உணவு கொடுத்து அந்த குழந்தைய வந்து நார்மல் ஹைட்லேயும் நார்மல் வெயிட்லேயும் இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து வகுத்துள்ளது, குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் இவ்வாறு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆனால் இப்போ வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற அடிப்படையான இந்த ஒரு திட்டத்தில் மக்களுக்கு மிகவும் பயன்படும் விதமான வகையில் கர்ப்பகாலமாக இருக்கட்டும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாலூட்டும் விதமான வகைகளாக இருக்கட்டும், அதே போல் அடுத்தது வந்து நம்முடைய அங்கன்வாடியில் வந்து குழந்தைகளை சேர்த்து அவங்க பாட சொல்லி கொடுக்குறதோடு இல்லாமல் சத்தான உணவுகள் கொடுத்து குழந்தைகளை வந்து ஆரோக்கியமான வகையில் செயல்படுறதுக்கு பல திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சேவைகள், பயன்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இது போன்ற பல்வேறு தகவல்களையும் மக்களிடையே எடுத்துச் செல்லும் புதுகை பண்பலைக்கும் ஐசிடிஎஸ் திட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்களும் முக்கியத்துவமும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ்இன் மாவட்ட திட்ட அலுவலர் திருமதி டி புவனேஸ்வரி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.